செப்டம்பர் 2014 தென்றல் இதழில் திரு ராம் துக்காராம் அவர்களுடனான நேர்காணல். உரையாடல் சி கே வெங்கட்ராமன் அவர்கள். ஒலிபெயர்ப்பு யூகி அவர்கள். தமிழ் வடிவம் லட்சுமி சங்கர் அவர்கள் அட்லாண்டாவிலிருந்தும், நித்யவதி சுந்தரேஷ் அவர்கள் ஃப்ரீமான் கலிபோர்னியாவிலிருந்தும். ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன். எளிய குடும்பம் ஒன்றில் பிறந்து சுயமுயற்சியால் டென்மார்க், ஜெர்மனி, கனடா ஆகிய இடங்களில் பொறியாளராக பணியாற்றி தனது உழைப்பு ஒன்றையே மூலதனமாக கொண்டு வளர்ந்து தற்போது அமெரிக்காவில் தொழில் முனைவோராக 5 நிறுவனங்களை நடத்தும் அளவு வளர்ச்சி பெற்றவர் திரு ராம் துக்காராம். தளராத ஊக்கம், கடும் உழைப்பு, நெறியான வாழ்க்கை, ஈட்டியதை சரியான நோக்கங்களுக்கு செலவிடும் வல்லன்மை என்ற பல குணங்கள் கொண்ட இவர் வளரும் தலைமுறைக்கு ஒரு நல்ல முன்னுதாரணம். தமது நேரம், செல்வம் ஆகியவற்றை TNF போன்ற சமுதாய அமைப்புகளை வளர்ப்பதில் செலவிடும் துக்காராம் பெர்க்லி பல்கலைக்கழகத்தின் தமிழ் இருக்கை ஏற்படுத்தப்படும் காலத்தில் நிதி கேட்ட போது, நீங்கள் திரட்டுங்கள், அதற்கிணையாக தருகிறேன் என்று கூறி $60,000 வழங்கினார். இளமையில் அனுபவித்த வறுமை அவரது கையை கட்டி போடவில்லை. தென்றலுக்காக அவர் அளித்த நேர்காணலில் இருந்து. சிகே, உங்கள் சிறு பருவத்திலிருந்து தொடங்கலாமா? ராம், சரி. நான் என் அம்மா ஊராகிய செம்பனார் கோவிலில் பிறந்தேன். தஞ்சாவூர் புனித பீட்டர் உயர்நிலைப் பள்ளியில் படித்தேன். ராஜா சர்போஜி கல்லூரியில் புதுமுக வகுப்பை முடித்த பின் கிண்டி பொறியியல் கல்லூரிக்கு வந்தேன். 1958 1963 வரை அங்கே படித்தேன். அப்பொழுதெல்லாம் பொறியியல் 5 வருட படிப்பு. பட்டம் பெற்ற பொழுது என் வயது 20 வருடம் 3 மாதங்கள் தான். கல்லூரி கால ஆர்வங்களை சொல்லுங்கள். சர்போஜி கல்லூரியில் பட்டிமன்ற செயலாளராக இருந்தேன். கிண்டி பொறியியல் கல்லூரியில் கலை செயலாளரானேன். அதற்கு முன்னர் இந்த பதவியில் இருந்தவர்கள் 13 வருட காலம் ஒருவருமே கல்லூரியிலிருந்து முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றதில்லை. அந்த பொறுப்பு அப்படி. கலை செயலாளர் வெள்ளிக்கிழமை தோறும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்ய வேண்டும். முதல் முதலாக ஒரு தமிழ் திரைப்படம் காட்ட ஏற்பாடு செய்தவன் நான். அதுவரை ஆங்கில படங்கள் மட்டுமே காட்டப்பட்டன. MGRின் குலேபகாவலி அந்த படம். அதை பார்க்க கோட்டூர்புரம் கிராமமே திரண்டு வந்திருந்தது. அந்த காலத்தில் கோட்டூர்புரம் மிகச்சிறிய கிராமம்தான். நான் அந்த பதவிக்கு 1250 வாக்குகளில் 950 வாக்குகள் பெற்று வெற்றியடைந்தேன். அப்படியா? தேர்தலுக்கு முன் வேட்பாளர்கள் மாணவர் பொதுக்கூட்டத்தில் பேச வேண்டும். நானும் மேடையேறி பேசியதில்லை. எனக்கு ஆங்கில அறிவும் குறைவு. நான் பேச வேண்டியதை மனப்பாடம் செய்திருந்தேன். மேடையேறி நின்றதும் உதறல் எடுத்தது. முதல்வர் அவர்களே என்றேன். அவ்வளவுதான். அதற்கு மேல் ஒரு வார்த்தை வரவில்லை. எழுதி கொண்டு வந்திருந்த காகிதத்தை கையில் எடுத்து மழமழவென்று படித்து முடித்தேன். மற்றவர்களும் பேச முயற்சி செய்தார்கள். அவர்கள் பேசியது செயற்கையாக இருந்தது. எந்த சந்தர்ப்பத்திலும் நாம் நாமாக இருப்பதுதான் நல்லது என்பதை நான் அன்று கற்றுக்கொண்டேன். எனக்கு 2 சகோதரர்கள் 3 சகோதரிகள். இந்த பெரிய குடும்பத்தை என் அப்பா வேலை செய்து காப்பாற்ற வேண்டி இருந்தது. பொறியியல் கல்லூரியில் படிக்கும் பொழுது பட்டம் பெற்ற பிறகு வேலை செய்யக்கூடாது, சொந்தமாக வியாபாரம் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தேன். ஆஹா! பொறியியல் படிப்பை முடித்தவுடன் என் நண்பர்கள் கால்டெக்ஸ், ஆவடி ராணுவ தளவாட தொழிற்சாலை, பர்மா ஷெல் அந்நாட்களில் மிகவும் கவர்ச்சியானது போன்றவற்றில் வேலையில் அமர்ந்தார்கள். நான் கிண்டியில் ஒரு சிறிய எந்திர நிறுவனத்தில் சம்பளமில்லாத அப்ரண்டிஸாக சேர்ந்தேன். 6 மாதங்களுக்கு பிறகு எனக்கு டூல் ரூம் ஃபோர்மன் வேலை கிடைத்தது. சில மாதங்களுக்கு பிறகு மெட்ராஸ் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் உருவான பொழுது துணை பொறியியலாளராக பதவி உயர்வு கிடைத்தது. மெஷின் ஷாப் பொறியாளராக சிறிது காலம் வேலை செய்தேன். பின்னர் கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் அரசு துறையில் டை காஸ்டிங் கண்காணிப்பாளராக பணியாற்றினேன். எங்கள் நிறுவனம் இந்தியாவின் பெரிய வார்ப்பாலைகளுள் ஃபவுண்டரி ஒன்றாக இருந்தது. ராஜ்தூத், ஜாவா மோட்டார் சைக்கிள் நிறுவனங்களுக்கு பாகங்கள் செய்து அனுப்பி கொண்டிருந்தோம். அச்சமயத்தில் என்னுடைய மேலாளர் பதவியை விட்டு போகவே எனக்கு ஜெனரல் சூப்பரிண்டெண்டன்ட் ஆக பதவி உயர்வு கிடைத்தது. அப்பொழுது எனக்கு 22 வயது. வெளிநாடு போகும் எண்ணம் எப்படி ஏற்பட்டது வேலையில் 3-4 வருட அனுபவம் ஆனது. வயது ஏறிக்கொண்டே போனது. எப்படியாவது ஒரு வியாபாரம் தொடங்க வேண்டும் என்று ஒரு நாள் தோன்றியது. எங்கள் குடும்பம் ஒரு நடுத்தர குடும்பம். எப்படி வெளிநாடு செல்வது? அமெரிக்க தூதரகத்துக்கு சென்று மனு செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூட எவரும் இல்லை. ஒரு நாள் ஒரு உதிரி பாகம் என் கண்ணில் பட்டது. அதில் மெட்டாலிக் டென்மார்க் என்றிருந்தது. டென்மார்க் தூதரகத்துக்கு எழுதி மெட்டாலிக் நிறுவனத்தின் விலாசத்தை வாங்கி அவர்களுக்கு, என்னிடம் உங்கள் நிறுவனத்தில் தயாரிக்கப்படும் எந்திரத்தின் பாகம் ஒன்று உள்ளது. 2nd World War பின் அங்கங்கே விடப்பட்ட உதிரி பாகமாக இருக்கலாம். நான் ஒரு வார்ப்பாளையில் கண்காணிப்பாளன். உங்கள் நிறுவனத்திற்கு வந்து அந்த முழு எந்திரத்தை இணைத்து இயக்குவது எப்படி என்று கற்க ஆவலாயிருக்கிறேன் என்று எழுதினேன். ஒரு மாதத்திற்கு பின் பதில் வந்தது. நிறுவன தலைவர் பிரின்ஸ் மில்லர் உதவியாளர், 4 மாத பயிற்சி தர தயாராக இருக்கிறோம், எப்பொழுது வர முடியும் என்று கேட்டு எழுதியிருந்தார். எப்படி பயணச்சீட்டு வாங்குவது? அங்கே செலவிற்கு பணம் திரட்டுவது எப்படி? என் உண்மை நிலையை கூறி உதவி கேட்டு கடிதம் எழுதினேன். மாதத்திற்கு 700 கரோர், கிட்டத்தட்ட $100 கொடுக்க தயாராயிருக்கிறோம் என்று பதில் எழுதினார்கள். இது என் செலவுக்கு போதாதுதான். ஆனால் எனக்கு உதவ வேண்டும் என்று அவர்களுக்கு என்ன கட்டாயம்? ஆனாலும் தந்தை உட்பட பலரின் உதவியால் பணம் திரட்டினேன். சுவாரஸ்யமாக இருக்கிறது, சொல்லுங்கள். 1967 மார்ச் மாதத்தில் டென்மார்க் போனேன். அங்கே அப்பொழுது கடும் குளிர். நான் வேலைக்கு சேர்ந்ததும் 400 கரோனர்கள் முன்பணம் கொடுத்தார்கள். அதை வைத்து நான் மேலங்கி, கால் சட்டை, காலணி போன்றவற்றை வாங்கிக் கொண்டேன். 4 மாதங்களில் 4 வேறு துறைகளில் வேலை பார்த்தேன். அதே காலகட்டத்தில் வார்ப்பாளைகள் சங்கத்திலிருந்து விலாசம் தெரிந்து கொண்டு இங்கிலாந்து, ஜெர்மனி போன்ற நாடுகளில் உள்ள பவுண்டேஷனுக்கு விண்ணப்பம் அனுப்பி வைத்தேன். நான் கடைசியாக வேலை பார்த்த மேலாளரிடம் சென்று, ஜெர்மனியில் உங்கள் எந்திரங்களின் மாதிரிகள் உருவாக்கப்படுகின்றன, உங்களுடையதோ பெரிய வார்ப்பாலை, ஏன் நீங்களே மாதிரிகள் உருவாக்க கூடாது, நான் வரைந்து தருகிறேன் என்றேன். அவர் நிறுவன தலைவரிடம் பேசினார். 1800 கரோனர்கள் மாத சம்பளம் சொல்லி வேலையில் அமர்த்தினார்கள். நல்ல சம்பளம் என்று சொல்ல முடியாது. 4 மாதங்கள் கழித்து வேலை தேடி இங்கிலாந்து சென்றேன். அப்பொழுது டென்மார்க்கில் என்னிடம், உனக்கு இங்கிலாந்தில் வேலை பிடிக்காவிட்டால் இங்கே என்றும் திரும்பி வரலாம் என்று கூறினார்கள். லண்டன் சூழ்நிலை எனக்கு பிடிக்கவில்லை. அங்கே யாரும் கடினமாக உழைப்பதாக தெரியவில்லை. எப்பொழுது பார்த்தாலும் தேநீரிழை வேலை என்றார்கள். கிரிக்கெட்டை பற்றி கூடி கூடி பேசினார்கள். நான் டென்மார்க் திரும்பிவிட்டேன். பிறகு 1968 ஜெர்மனிக்கு போனேன். பிராங்க்ஃபர்ட்டில் வேலை, 800 மார்க் சம்பளம், வரி இல்லை, அதிக செலவில்லை, மாதம் 200 மார்க் மிச்சம் பிடித்தேன். இந்தியாவில் நான் டைகாஸ்ட் சூப்பரிண்டென்டென்ட் ஆக வேலை பார்த்தபோது சொந்தமாக எதையும் வரைந்தது கிடையாது. டென்மார்க்கில் டிசைனராக பணியேற்ற பொழுது நானே வரைய கற்றுக்கொண்டேன். ஜெர்மனியில் வாரத்தில் 5 நாட்கள் தவிர சனிக்கிழமையும் வேலை செய்வேன். தினமும் 9 மணி நேரமாவது வேலை செய்வேன். ஜெர்மனியில் ஒவ்வொரு வருடமும் ஒர்க் பெர்மிட் பெற வேண்டும். அந்த காலத்தில் கனடாவில் ஜெர்மனியிலிருந்து குடியேற விரும்புபவர்களை வரவேற்று விளம்பரம் வரும். நான் விண்ணப்பித்தேன். நேர்முக தேர்வில் கனடாவில் சென்னை பொறியியல் பட்டத்திற்கு மதிப்பு கிடையாது என்று சொல்லி என்னை திருப்பி அனுப்பிவிட்டார். பிறகு எப்படி கனடா போனீர்கள்? டென்மார்க்கில் இருந்தபோது மாலை 4 மணிக்கு மேல் எல்லாரும் போன பின் தனியாக 4 மணியிலிருந்து 11 மணி வரை என் நிறுவனத்தில் இருந்த சுமார் 5000 அச்சுக்களின் வரைபடங்களை படித்து புரிந்து கொள்வேன். என்னுடைய படைப்பாற்றலை உபயோகித்து ஃபவுண்டரி மேகசீனுக்கு என் கருத்துக்களை எழுதுவேன். அவை பிரசுரமானது உண்டு. அதனால் நான் டைகாஸ்டிங் பத்திரிகையின் முதல்வரை தபால் மூலம் அறிந்திருந்தேன். அவருக்கு கனடாவில் உள்ள வார்ப்பாளிகளின் விலாசம் கேட்டு எழுதினேன். அப்போது இருந்த 54 வார்ப்பாளிகளின் விலாசங்களை அனுப்பினால் 54க்கும் நான் விண்ணப்பம் அனுப்பினேன். 4 பேர் என்னை நேர்முக தேர்வுக்கு அழைத்தனர். எனக்கு வேலை கொடுத்தால்தான் அங்கு வர இயலும் என்று அவர்களிடம் தெரிவித்தேன். ஒரு நாள் திடீரென்று விஸ்கான்சின் நிறுவனத்திலிருந்து என்னை கூப்பிட்டார்கள். கூப்பிட்டவர் ஒரு ஜெர்மானியர். ஜெர்மனியிலிருந்து கொலம்பியா சென்று பின் விஸ்கான்சின் வந்தவர். அவர் சொன்னார், நீங்கள் ரோம் சென்று எங்கள் நிறுவனத்தின் முதல்வர் வெப்ஸ்டரை சந்திக்க வேண்டும். முதலில் ஆங்கிலத்தில் தொடங்கி பின்னர் அவர் ஜெர்மனியில் பேசினார். 1968 ஜெர்மனியில் யாரும் ஆங்கிலம் பேசவில்லை. நான் ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் ஜெர்மன் மொழியை கற்பேன், வானொலி கேட்பேன், ஒலிநாடாவை கேட்டு பயிற்சி செய்தேன். 4 மாதங்களில் சரளமாக பேச முடிந்தது. மொழியை ஜெர்மனியில் கற்றதால் ஆங்கில பாதிப்பு இல்லாமல் பேச முடிந்தது. இந்தியனாகிய நான் சரளமாக ஜெர்மன் பேசியதில் அவருக்கு ஆச்சரியம். எனக்கு தபாலில் ஒரு எந்திர பாகத்தின் வரைபடத்தை அனுப்பி வைத்தனர். அது 40 அடி நீளம், 3.5 அடி அகலம் கொண்டதாயிருந்தது. அப்படி ஒன்றை நான் பார்த்ததே இல்லை. அதில் ஒரு பாகத்தின் எடை எவ்வளவு இருக்கும் என்று ஊகித்து அதன் அச்சுக்கான மாதிரி படத்தை வரையும்படியும், அந்த அச்சு தயாரிக்க எவ்வளவு நேரமாகும் என்று கணக்கிடும்படியும் கேட்டிருந்தனர். அதற்கு 3 மாத காலம் அளித்திருந்தனர். அமெரிக்க காரின் வரைபடங்கள் மிக நீளமானவை. அவர்கள் 3rd ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் ஒன்றும் செய்வார்கள். என்னுடைய சிறிய அறையில் அந்த வரைபடத்தை முழுவதுமாக விரித்து வைக்க முடியாது. வேலை போக என்னுடைய உபரி நேரத்தை இதில் செலவிட்டேன். 120 மணி நேரம் உழைத்திருப்பேன். தபால் செலவை குறைக்க வேண்டி மிக மெல்லிய தாள்களை உபயோகித்தேன். அதை அவர்களுக்கு அனுப்பி வைத்தேன். என்னுடைய ஜெர்மனி விசா June 8th முடிவடைகிறது என்றும் குறிப்பிட்டிருந்தேன். அவர்கள் வாரம் $135 சம்பளத்தில் வேலை கொடுப்பதாக டெலக்ஸ் அனுப்பினார்கள். 1969 ஜூனில் ஒன்டாரியோவில் குடியேறினேன். நீங்கள் அவர்கள் கேட்டதை 3 மாதங்களில் டிசைன் செய்து அனுப்பினீர்கள்? ஆமாம், என்னுடைய முதல் வேலையே நான் மாதிரி படம் வரைந்த பாகத்தை தயாரித்து சோதிப்பதுதான். ஃபோர்ட் நிறுவனத்தாருக்கு இந்த பாகம் தேவைப்பட்டது. அதன் படம் வரைந்து மாதிரி தயாரித்து அது எந்திரத்தில் சிக்கலின்றி ஓடுமா என்று பரிசோதிப்பது எல்லாம் என் வேலையாக இருந்தது. ஃபோர்ட் 1971 மாடலில் முதன் முறையாக ஸ்டீரிங் காலம் ஹவுசிங் வித் லாக் தயாரிக்க உட்பட்டார்கள். அந்த பாகத்தை தயாரிக்கும் வேலைதான் இது. இப்போது சீன் கனடாவுக்கு மாறுகிறது. ஆமாம், என்னுடைய மேலாளர் செக் நாட்டை சேர்ந்தவர். அதில் 25 வருடங்களாக வேலை செய்பவர். நான் யோசித்தேன், என்னால் இதுபோல நீண்ட காலம் வேலை செய்ய முடியாதென்று தோன்றியது. முன்னுக்கு வர வேண்டுமென்றால் கனடா நாட்டு கல்வி தெரிவி வேண்டும் என்று புரிந்தது. 1970 என் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு வின்சர் பல்கலைக்கழகத்தில் தொழிற்சாலை பொறியியல் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் முதுகலை பட்டம் படிக்க சேர்ந்தேன். $800 உதவித்தொகை அளிக்கப்பட்டது. கல்லூரியில் எனக்கு உபரி பொழுது நிறைய இருந்தது. பணமும் தேவைப்பட்டது. பகுதி நேர வேலை தேடினேன். ஒரு வார்ப்பாலையில் வேலை ஒன்று கிடைத்தது. அவர்கள் உன் பதவியை என்னவென்று சொல்வதென்றார்கள். இங்கே எத்தனை பொறியாளர்கள் பணி செய்கிறார்கள் என்று கேட்டேன். யாரும் இல்லை என்றார்கள். உடனே நான் தான் இனிமேல் உங்கள் தலைமை பொறியாளர் என்றேன். வண்டர்ஃபுல், சொல்லுங்க. அந்த சமயத்தில் என் அப்பா, உனக்கு வயதாகிக் கொண்டே போகிறது, திருமணம் செய்து கொள் என்று எழுதினார். என்னிடம் சேமிப்பு என்று ஒன்றும் இல்லை. எனக்கு 26-27 வயது இருக்கும். ஃபிளை நவ் பே லேட்டர் திட்டத்தில் ஏர் இந்தியா விமானம் மூலம் இந்தியா சென்றேன். என் அப்பா என்னுடைய திருமணத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தார். அவர் மேல் எனக்கு அளவு கடந்த மரியாதை. அதனால் அவரிடம் மனம் விட்டு பேச முடியாது. அவருடைய படம் எப்பொழுதும் என் மேசை மேல் இருக்கும். வெளிநாட்டில் இருந்ததால் நான் பெரிய ஆள் என்று பலர் நினைத்திருந்தார்கள். இங்கே எதிர்நீச்சல் போட்டு தத்தளித்துக் கொண்டிருந்தேன். என் அப்பாவின் சக ஊழியர் ஒரு விதத்தில் எங்களுக்கு மிக தூரத்துச் சொந்தம். திருவல்லிக்கேணியில் இருந்தார்கள். பெண் ராணிமேரி கல்லூரியில் முதுகலை படித்திருந்தார். August 24 சந்தித்தோம். ஒன்றும் பேசவில்லை. September 2 திருமணம். அச்சமயத்தில் இந்திய டைகாஸ்டிங் சொசைட்டிக்காக ஒரு கருத்தரங்கு தில்லியில் ஏற்பாடு செய்திருந்தேன். பத்திரிகை கட்டுரைகள் மூலமும் என்னை அறிந்திருந்தார்கள். 1971 September 5, 6, 7 3 நாட்களும் செமினார். அவர்கள் சென்னையிலிருந்து டெல்லிக்கு பயணச்சீட்டு கொடுத்திருந்தார்கள். அங்குதான் என் தேனிலவு. நான் 9 தேதி கனடா திரும்பினேன். என் மனைவி October கனடா வந்தார். மனைவியும் உடன் இருந்ததால் செலவை சமாளிக்க எனக்கு முழுநேர வேலை தேவைப்பட்டது. ஒரு நாள் உற்பத்தி பொறியாளர் தேவை என்ற விளம்பரம் பார்த்து விண்ணப்பித்தேன். நேர்காணல் கால்ஃப் ஒன்டாரியோவில். எங்கள் காரில் ஏர் கண்டிஷனர் வேலை செய்யவில்லை. June 90-100 degrees வெயில். 2 மாதத்திற்கு தான் இந்த கஷ்டம் இருக்கும் என்று மனைவியிடம் சொல்லி இருந்தேன். வேலை கிடைக்காவிட்டால் வருத்தப்படுவார் என்பதால் ஒருவரை சந்திக்க செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு போனேன். 3 மணி நேரம் நேர்காணல். என் மனைவி குதிக்கும் வண்டியில் உட்கார்ந்திருந்தார். அந்த தொழிற்சாலையில் சுமார் 250 பேர் வேலை செய்தனர். நிறைய காஸ்டிங் ப்ராசஸ் எந்திரங்கள், பினிஷிங் ஆபரேஷன்ஸ் இருந்தன. அங்கே $12,000 சம்பளத்தில் வேலை கிடைத்தது. முதன் முதலாக ஒரு நல்ல வேலை, நல்ல சம்பளம். ஆனால் கனடாவில் இருந்து கொண்டு முன்னேற்றம் அடைய முடியாது என்று புரிந்தது. கனடாவில் இருந்த 54 வாழ்ப்பாளைகளில் 2 தான் பெரியவை, அதில் 1 ஜெனரல் எலெக்ட்ரிக். அமெரிக்காவுக்கு எப்படி வந்தீர்கள்? அமெரிக்காவுக்கு குடிபெயர முடிவு செய்து டைகாஸ்டிங் பத்திரிகையில் வேலை கேட்டு விளம்பரம் செய்தேன். விஸ்கான்சனில் நேர்காணல் ஒன்றிற்கு சென்றேன். நாள் முழுவதும் நீடித்தது நேர்காணல். சிறிய நிறுவனம், நிறுவன உரிமையாளரே பேட்டி கண்டார். அங்கு 18 மாதம் பணியாற்றிய பிறகு துணைத் தலைவர் உற்பத்தி ஆக பதவி உயர்வு கொடுத்தார்கள். அச்சமயம் அவர் மகன் நிர்வாக பொறுப்பை ஏற்றார். அவரிடம் வேறொரு இடத்தில் புதிய தொழிற்சாலை ஒன்றை துவங்கி அதில் எனக்கு ஒரு சிறிய பங்கு தாருங்கள், நான் கவனித்துக் கொள்கிறேன் என்றேன். அதுக்கு அவர் ஒப்பவில்லை. நானே தொழில் தொடங்க முடிவு செய்தேன். வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலில் ஒரு நாள் ஒரு சிறிய வார்ப்பாலை விலைக்கு வந்தது. என்னிடம் $1,200 கையிருப்பு. 3 நண்பர்கள் தலா $25,000 போட்டு ஆரம்பித்தோம். நான் என் பங்குக்கு வீட்டை அடமானம் வைத்து பணம் கடனாக பெற்றேன். $2 மில்லியன் வருவாய் ஈட்டியதும் விஸ்கான்சனில் புதிய தொழிற்சாலை ஒன்றை வாங்கினோம். நான் தொழிலை கவனிக்க சிகாகோ செல்ல வேண்டி வந்தது. தொழில் வளர்ந்து 50 மில்லியனை எட்டும் போது என் தொழில் பங்காளர்கள் தொடர்ந்து வேலை செய்ய விரும்பவில்லை. அவர்களுடைய பங்கை திருப்பி தர வேண்டி வந்தது. மேலும் தொழில் முதலீடு செய்யவும் பணம் தேவைப்பட்டதால் மீண்டும் ஒரு பெரும் தொகையை கடனாக வாங்கினேன். தொழில் வளர்ந்து 120 மில்லியனை எட்டியது. அந்த சமயத்தில் நேர்ந்த எனது முதலீட்டு வங்கியில் நேர்ந்த சில சம்பவங்களால் நான் வேறிடத்தில் நிதி பெற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. முதலீட்டை விரிவாக்க நியூயார்க்கை சேர்ந்த ஒரு நிறுவனத்துடன் இணைந்து தொழில் நடத்த தொடங்கினேன். தொழில் வளர வளர ஒரு கட்டத்தில் என் உதவி தேவையில்லை என்று அந்த நிறுவனம் என்னை வெளியேற்றியது. நான் வெளியேறி 1-3i Capital என்ற பங்கு முதலீட்டு நிறுவனத்தை தொடங்கினேன். இதன் மூலம் நான் புதிய கம்பெனிகளை தொடங்கவோ நடக்கும் சிறிய உற்பத்தி நிறுவனங்களை கையிலெடுத்து வளர்ச்சி பாதையில் இட்டு விற்கவோ முடியும். மேலும் அமெரிக்கன் மெட்டல் டெக்னாலஜிஸ் என்ற 4 பேர் கொண்ட ஒரு நிறுவனத்தை தொடங்கினேன். அதில் இன்றைக்கு 220 பேர் வேலை செய்கிறார்கள். என்னை வெளியேற்றிய நிறுவனத்தின் தொழில் முடங்கிவிடவே அது இயங்கி வந்த கட்டிடத்தை நானே விலைக்கு வாங்கினேன். என் முதல் நிறுவனம் இருந்த அதே இடத்தில்தான் இன்று எங்கள் நிறுவனம் இயங்கி வருகிறது. இன்று $60 மில்லியன் நிறுவனமாக வளர்ந்து உள்ளது. என் முதல் நிறுவனம் இருந்த அதே இடத்தில்தான் இன்று எங்கள் நிறுவனம் இயங்கி வருகிறது. இன்று $60 மில்லியன் நிறுவனமாக வளர்ந்து உள்ளது. பல தொழில்களை வாங்கி இருக்கிறோம், பலவற்றை விற்றிருக்கிறோம். இன்று எங்களுக்கு சொந்தமான 5 நிறுவனங்களில் 300க்கும் மேற்பட்டோர் வேலை செய்கின்றனர். என்னோடு பல சிறு முதலீட்டு பங்குதாரர்கள் உள்ளனர். அவர்களோடு நான் கால்ஃப் விளையாடுகிறேன். அதில் கூட நான் ஏமாற்ற மாட்டேன் என்பதால் அவர்களுக்கு என் மீது நம்பிக்கை உள்ளது. எல்லா நிறுவனங்களுமே தனித்தனியாக நிர்வகிக்கப்படுகின்றன. இந்தியாவிலும் உங்கள் நிறுவனம் உள்ளதா? ஆமாம், நான் TNF-இல் கலந்து கொள்ள 3 மாதத்திற்கு 1 முறை இந்தியா செல்வதால் அங்கும் ஒரு தொழிற்சாலையை ஆரம்பித்தேன். இந்திய பொருளாதார வளர்ச்சிக்கு உதவுவதோடு அதன் வருவாயை அங்குள்ள தன்னார்வ நிறுவனங்களுக்கு அளிப்பதும் என் குறிக்கோள். தமிழ்நாடு அறக்கட்டளையில் TNF உங்கள் பங்கு குறித்து கூறுங்கள். 1978 சேர்ந்தேன். 1989 கேரியர் கைடன்ஸ் புரோகிராம் தொடங்கினேன். 25ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் இந்த வருடம் 900 மாணவர்கள் பங்கேற்றனர். TNF இந்த ஆண்டு 40ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. 1989 NGR அறக்கட்டளை டாக்டர் பெரியசாமியின் மூலம் தமிழ்நாடு அறக்கட்டளைக்கு கட்டடம் கட்ட ஒரு இடத்தை வழங்கினார்கள். 2 ஆண்டுகளில் கட்டி முடிக்க வேண்டும். அந்த குழுவில் இருந்த CK மோகனும் நீங்கள் பொறுப்பெடுத்து கட்டி முடியுங்கள் என்றார். நான் ஒப்புக்கொண்டு துவங்க நினைக்கையில் யாரோ ஒருவர் அந்த இடம் தனக்குரியது என்று வழக்கு போட்டார். வழக்கு சென்னை உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் எல்லாம் சென்று வர பல ஆண்டுகள் ஆயின. இத்தனைக்கும் நீதிபதி வேணுகோபால், டாக்டர் அனந்தகிருஷ்ணன், டாக்டர் தெய்வமணி, பேரா ஐயாசாமி, அப்பல்லோ மருத்துவமனை கஜராஜ் ஆகியோர் இந்த குழுவில் இருந்தனர். ஒருவாறாக இப்பிரச்சனை முடிந்து TNF-க்கு வந்து சேர்ந்தது. பணமெல்லாம் கோர்ட் கேஸ் என்று போய்விட்டது. இப்போது கட்டடம் கட்ட பணம் வேண்டும். எல்லா பக்கமும் பணம் கேட்டேன், அதிகம் தேரவில்லை. நானே ஏதாவது செய்வது என்று தீர்மானித்தேன். டாக்டர் ராஜ், நரம்பியல் நிபுணர், எனக்கு $20,000 கொடுத்தார். எனக்கு என் தந்தை ஒரு வீடு கொடுத்தார். அமெரிக்க பிரஜையான எனக்கு இந்தியாவில் வீடியதற்கு அந்த வீடு கட்ட அவர் என்னிடம் பணம் பெற்றதில்லை. அதை விற்று TNF கட்டடம் கட்ட கொடுத்தேன். ஒரு கட்டடத்திற்கு என் தந்தையின் பெயரை இட்டேன். இந்திரா காந்தி திறந்த நிலை பல்கலைக்கழக துணைவேந்தர் அனந்தகிருஷ்ணன், உயர்கல்வி பெற கிராமத்து மக்கள் நகரங்களுக்கு செல்கின்றனர், நாம் ஏன் உயர்கல்வி கணினி வகுப்புகளை அங்கேயே நடத்தக்கூடாது என்றார். அதன்படி நடமாடும் கணினி மைய திட்டத்தை கொண்டு வந்தோம். அடுத்து பள்ளி அங்கன்வாடிகளுக்கு புகையாத அடுப்பு திட்டத்தில் திருமதி பமேலா வால்ஷ் மற்றும் தமிழக அரசாங்கத்தின் நமக்கு நாமே திட்டத்துடன் TNF இணைந்து 12,000 அங்கன்வாடிகளுக்கு அடுப்புகள் வழங்கினோம். பெர்க்லி பல்கலைக்கழகத்தில் தமிழ் பீடம் அமைப்பதில் உங்கள் பங்களிப்பு என்ன? இதனை ஆரம்பிக்க மொத்தம் $400,000 தேவைப்பட்டது. $120,000 தேவைப்பட்ட நிலையில் இளங்கோ என்னை நாடினார். வசூலாகும் டாலருக்கு இணையாக தருகிறேன் என்றேன். $60,000 திரட்டப்பட $60,000 நான் கொடுத்தேன். பெடரேஷன் ஆஃப் இந்தியாவின் முயற்சியால் இது சாத்தியமாயிற்று. இன்னும் பல பல்கலைக்கழகங்களில் தமிழ் இருக்கைகள் நிறுவப்பட வேண்டும். தமிழ்ச்சங்கங்கள் இணைந்து இதனை செய்ய வேண்டும். ஃபெட்னாவும் இதற்கான முயற்சியை எடுக்க வேண்டும். நீங்கள் கால்ஃப் நன்றாக விளையாடுவீர்களாமே? நான் விஸ்கான்சினில் இருந்த போது அங்குள்ள ஒரு சனிக்கிழமை தோறும் கால்ஃப் விளையாட போய்விடுவார்கள். நானும் அதை கற்றுக்கொண்டு விளையாட ஆரம்பித்தேன். இடைவேளைகளில் கம்பெனி பிரச்சனைகள் குறித்து பேசுவோம். திங்களன்று வேலைக்கு செல்லும் போது செய்ய வேண்டியது என்ன என்பது எனக்கு தெரிந்திருக்கும். பின்பு ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 5:30 விளையாட ஆரம்பித்தேன். பின்பு வேலை நாட்களில் ஆடினேன். வேலையும் நன்றாக நடந்தது. பின்பு சிகாகோ சென்றோம். அங்கே கண்ட்ரி கிளப்பில் சேர்ந்தேன். பல போட்டிகளில் விளையாடி இருக்கிறேன். இந்தோ அமெரிக்கன் கால்ஃப் அசோசியேஷன் தொடங்கி 16 வருடங்கள் போட்டிகள் நடத்தியிருக்கிறேன். உங்கள் ஈடுபாடுகளை உங்கள் மகன்கள் மேலெடுத்து செல்கிறார்களா? நான் வேலூரில் கணினி பயிற்சி நடத்த என் மகன் நவீனையும் அழைத்துச் சென்றேன். அவனும் தொண்டு புரிந்தான், பணமும் கொடுத்தான். சியாட்டில், வாஷிங்டன் போன்ற இடங்களில் அமெரிக்கா இந்தியன் பவுண்டேஷனுக்கு ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறான். சிகாகோ, நியூயார்க், பிரின்ஸ்டன் ஆகிய இடங்களிலும் தொண்டு செய்திருக்கிறான். என் குழந்தைகள் இருவரும் நன்றாக கால்ஃப் விளையாடுவார்கள். பள்ளி கல்லூரிக்காக விளையாடியிருக்கிறார்கள். பெற்றோர்கள் செய்வதை பிள்ளைகள் பின்பற்றுவார்கள். நாம் தான் அவர்களுக்கு முன்மாதிரிகள். உங்களை பாதித்த மனிதர்கள் யார்? முதலாவது நீதிபதி வேணுகோபால். அவர் இறுதியில் வேலை செய்து கொண்டிருக்கும் போதே உயிர் நீத்தார். 60-க்கும் மேற்பட்ட நல்ல நூல்களை எழுதியிருக்கிறார். அடுத்தவர் டாக்டர் அனந்தகிருஷ்ணன். ஆங்கிலத்திலும் தமிழிலும் தேர்ந்தவர். எதையும் தெளிவாக சொல்பவர். கல்வியில் பெரிய மாற்றங்களை கொண்டு வந்தவர். இவர்கள் இருவரை தவிர என் தந்தை. என்னுள் இருக்கும் அனைத்து நல்ல விஷயங்களுக்கும் விழுமியங்களுக்கும் காரணமானவர். அவரின் கடின உழைப்பு தான் என்னுள் விழுந்த விதை. தந்தையின் நேர்மை. நான் புதுமுக வகுப்பில் படித்துக் கொண்டிருந்தேன் என்று நினைக்கிறேன். அப்பா தாசில்தார், நாணயமிக்கவர். அன்று January 1st ஒருவர் என் அப்பாவை தேடி வந்தார். அவர் 2 கூடைகளில் ஆப்பிள், ஆரஞ்சு, கொய்யா பழங்கள் கொண்டு வந்திருந்தார். அப்பா வேலையில் ஆழ்ந்திருந்தார். ஒருவர் பார்க்க வந்திருப்பதை சொன்னேன். வெளியில் வந்த அவர் வந்திருந்தவரை பார்த்து கத்தினார். அவ்வளவு பழங்களையும் தெருவில் விட்டெறிந்து விட்டார். அப்பொழுது எனக்கு ஒன்றும் புரியவில்லை. சற்று முதிர்ச்சி அடைந்த பிறகுதான் விளங்கியது. அன்று வந்திருந்தவருக்கு எங்களால் ஆப்பிள் போன்ற பழங்கள் வாங்க முடியாது என்று தெரியும். ஆகவே கையூட்டாக அந்த பழக்கூடைகளை கொண்டு வந்திருக்கிறார். நம்மால் நிறைய முடியும். அமெரிக்க குடும்பங்கள் வருவாயில் 9% தர்மம் செய்கிறார்கள். இந்தியர்கள் ஏனோ அவ்வாறு செய்வதில்லை. சமுதாயம் மூலம் நாம் எத்தனையோ பலன்களை அடைகிறோம். அந்த சமுதாயத்துக்கு நாம் திரும்ப கொடுக்க வேண்டாமா? இந்த சமூகத்தின் குரலே நம் சந்ததிகளின் குரலும். இந்த சமூகம் எப்படி வலுப்பெறும்? இங்கு 50,000 மேற்பட்ட தமிழ் குடும்பங்கள் உள்ளன. ஆனால் 700 குடும்பங்களே TNF போன்றவற்றில் உறுப்பினர்களாக உள்ளனர். 700 குடும்பங்களால் இவ்வளவு நன்மைகளை சமூகத்துக்கு செய்ய முடியுமே, 7,000 குடும்பங்கள் சேர்ந்தால் இன்னும் எவ்வளவு செய்ய முடியும்? தலைவன் செய்ய வேண்டியது. 45 வருடங்களுக்கு முன் நான் படித்த பிரேவ்லி பிரேவ்லி இன் பிசினஸ் என்ற புத்தகத்தில் 16 விதிமுறைகள் சொல்லப்பட்டிருந்தன. முக்கியமானது பொய் சொல்லக்கூடாது என்பது. என்னிடம் வேலை பார்ப்பவர்களிடம் நீங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் பொய் சொல்லக்கூடாது என்று சொல்வேன். அடுத்து, நல்ல தலைவராயிருப்பவர் குறிக்கோளை நோக்கிய தலைவனாக இருக்க வேண்டும். பிரின்சிபல் சென்டர் லீடர்ஷிப். ஸ்டீவ் கவி கூறியது இது. ஒரு நல்ல தலைவன் அந்த தருணத்தில் எது முக்கியமோ அதற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். வேலையே செய்து கொண்டு அல்லது எப்பொழுதும் குடும்பத்துடன் நேரத்தை செலவிட்டுக் கொண்டு இருக்கக்கூடாது. சதா கால்ஃப் விளையாடவும் கூடாது. எது முக்கியம் என்பதை நிர்ணயம் செய்து நேரத்தை பயனுள்ள வழியில் செலவிட வேண்டும். உங்கள் மனைவியின் கை ஒடிந்து விட்டதென்றால் போட்டது போட்டபடி போட்டுவிட்டு ஓடிப்போய் மனைவிக்கு ஆதரவளிக்க வேண்டும். ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.